வணக்கம் மாணவர்களே, இப்போது முதல் உங்களுக்கான தமிழ் பாட நிகழ்ச்சியினை குருகுல கல்வியினூடாக பார்க்க போகிறீர்கள். உங்களை சந்திக்கும் நான் தமிழ் பாட ஆசிரியை, ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தைச் சேர்ந்த பி ஜெகஜீவதனி. ஆம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடமானது ஒரு பாட்டுடையான், மூன்றாம் அழகு. ஒரு பாட்டுடையான் என்பது யார் என்பதை குறிக்கிறது என்பதை சிறு கதையினூடாக உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முதலில் இந்த பகுதியை எழுதியவர் யார் என்பதை பார்த்துவிட்டு வரலாம். இது கம்பன் கலை என்ற இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறது. சார் ஞானசம்பந்தன் இதனை எழுதியிருக்கின்றார். இவர் கட்டுரை ஆசிரியராக இருக்கின்றார். 1916 11 மாதம் 10ஆம் திகதி பிறந்தவர். இவர் சிறந்த தமிழறிஞர், இலக்கிய விமர்சகர். 1985 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதினை கம்பன் புதிய பார்வை நூலிற்காக பெற்றவர். சுருக்கமாக என்று அழைக்கப்பட்டார். இவரது ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற நூல் சிறப்பு வாய்ந்தது. இவர் பதில்கள், அகமும் புறமும், அரசியல், அருளாளர்கள் மூவர், இலக்கிய கலை முதலிய 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். சத்ருக்கனின் பெருமையினை கம்பர் ஒரு பாடல் மூலம் பாடியுள்ளார். அந்த 4 வரி பாடலின் மூலம் கம்பனின் கவித்துவ ஆற்றலும் ராமாயண கதாபாத்திரங்களில் ஒன்றான சத்ருக்கனின் குணப்பண்பும் எப்படி வெளிப்படுகிறது என்பதை மிகவும் சிறப்பாக கூறுகிறார். ஆமாணவர்களே, இந்த சத்ருக்கன் என்பவன் யார்? உங்களுக்கு எல்லாம் ராமாயணம் கதை தெரியும் என்று நினைக்கின்றேன். அதுவும் கம்ப ராமாயணம் என்பது மிகச்சிறப்பு. ராமாயண கதையை சுருக்கமாக பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. அயோத்தி நகரை ஆண்டவர் தசரத சக்கரவர்த்தி. அவருக்கு 3 மனைவியர், கோசலை, கைகேயி, சுமித்திரை. முதல் மனைவி கோசலை, இரண்டாம் அவள் கைகேயி, மூன்றாம் அவள் சுமித்திரை. இவர்களுக்கு நீண்ட காலமாகவே புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இவர்கள் யாகம் வளர்த்து ஒரு சிறப்பான ஒரு அமுதத்தை அருந்துகிறார்கள். முதலில் கோசலை அருந்துகிறார், பின்பு கைகேயி, அதன் பின்பு சுமித்திரை. இதன் பலனாக இவர்களுக்கு 4 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். கோசலைக்கு பிறந்தவர் ராமன், கைகேயிக்கு பிறந்தவர் பரதன், சுமித்திரைக்கு பிறந்தவர் இலக்குமணன் சத்ருக்கனன். ஆம், 4வதாக ராமனுக்கு 3வது தம்பியாக பிறந்தவர்தான் இந்த சத்ருக்கனன். இங்கே கதையை பார்க்கலாம் மாணவர்களே. கைகேயி ராமன் மீது அதிக அன்பு கொண்டவளாக காணப்படுகிறாள். ராமனும் வளர்ந்து குருகுலம் சென்று நால்வரும் கல்வி கற்று வருகின்றனர். பின்பு இங்கே ராமனுக்கு முடியாட்சி செலுத்தும் வைபவம் இடம்பெற தசரதன் முடிவு செய்கிறார். இதனை கூணி என்பவள் கேட்கிறார். கூணி என்பவள் யார்? இவள் கைகேயியின் தோழி. இவளுக்கு ராமன் மீது சிறிய வெறுப்பு உள்ளது மாணவர்களே. வெறுப்பு எதற்காக என்றால், இவர் சில பாதைகளில் நடந்து செல்லும் போது ராமன் சாட்டையால் அடித்ததாக ஒரு கதை இருக்கிறது. எதற்காக என்பது தெரியவில்லை, ஆனால் சாட்டையால் அடித்ததாகவும் அதற்காக ராமனின் மீது கோபம் கொண்டவளாகவும் இருக்கிறார். இதற்காக கைகேயிடம் தோழி என்ற வகையில் பழகுகிறாள். கைகேயின் தோழியான குனி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுவதை அறிகிறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றால் தனது பழிவாங்கும் உணர்வு எப்படி தீரும் என்பதை நினைத்த குனி கைகேயிடம் சென்று, ராமன் நாடாண்டால் நீ ராஜ்யமாதாவாக ஆக இயலாது, ஆகவே பரதனை நாடாளச் சொல், என்று கூறுகிறார். ஆம், கைகேயி எவ்வாறு தசரதனிடம் அதை கேட்பாள்? தசரதன் கைகேயிக்கு ஏற்கனவே இரண்டு வரங்களை வழங்கியிருந்தார். அது எப்போது என்றால், தசரதன் ஒரு தடவை யுத்தத்திற்கு செல்லும் போது யுத்தத்தில் அவர் தோற்று போகும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது கைகேயிதான் அவரை காப்பாற்றி அவரின் வெற்றிக்கு காரணமாக இருந்தார். அதன் பலனாக கைகேயிக்கு இரண்டு வரங்கள் தருவதாக தசரதன் கூறியிருந்தார். இந்த இரண்டு வரங்களை பின்பு பெற்றுக் கொள்கிறேன் என்று கைகேயியும் சொல்லியிருந்தாள். இந்த கதை கூனிக்கு கைகேயிக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, கூனிக்கு மிகவும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கைகேயிக்கு ராமன் மீது வெறுப்பு உண்டாகும்படி வெறுப்பான பல விடயங்களை ராமன் பற்றி கூறுகிறார். கைகேயியும் ராமன் மீது அதிக வெறுப்பை கக்குகிறார். ஒரு தடவை தனது அணிகலன்களை எல்லாம் கலற்றி எறிந்துவிட்டு, கூந்தலை விரித்துவிட்டு, கருமையான நிட ஆடைகளை அணிந்துவிட்டு, அறையில் உள்ள பொருட்களை எல்லாம் சிதறவிட்டு தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். தனது காதல் மனைவி, தசரதனின் காதல் மனைவி யார் என்றால் கைகேயி. கைகேயியை காண வருகிறார் தசரதன். தசரதன் வந்தவுடன் அங்கே இருக்கும் காட்சியினை கண்டு பதற்றி போகிறார். என்ன என்று வினவும் போது, எனக்கு இரண்டு வரங்கள் தருகிறீர்கள் என்று கூறினீர்களே, அதை தாருங்கள் என்று கூறினார். இவர் என்ன கேட்கப் போகிறார் என்று தசரதனுக்கு தெரியவில்லை. ஆனால் தசரதனும் தான் தருவதாக ஒப்புக்கொண்டார். இங்கே தசரதன் தருவதாக ஒப்புக்கொண்ட இரண்டு வரங்கள் என்னவென்றால், ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். 17 ஆண்டுகள் ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். இதனை கேட்டவுடன் தசரதனின் மனது பதை பதைக்கிறது, அழுகை வருகிறது, கைகேயியின் மீது கோபம் வருகிறது. இவற்றையெல்லாம் கடந்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக தசரதன் அந்த இரண்டு வரங்களை அவளுக்கு அருகிறார். இதனை அறிந்த ராமன் தானே முன்வந்து பரதனுக்கு ராஜ்யத்தை வழங்கிவிட்டு தான் காட்டிற்கு செல்வதாக முடிவெடுத்து சென்று விட்டார். அவரோடு அவரது மனைவி சீதாதேவியும் அவரது தம்பி லக்ஷ்மணனும் சென்று விடுகிறார்கள். இங்கே பரதன் அவ்விடத்தில் இல்லை. ஆனால் பரதன் பின்பு வருகிறான், நடந்ததை அறிகிறான், மனம் கலங்குகிறான். இவர்கள் என்ன தவறு நடந்தது என்பதை உணர்ந்து தன் தாயின் மீது வெறுப்பு கொள்கிறான். ராமனை தேடி காட்டுக்கு செல்கிறான். அங்கே சென்ற அவன் ராமனை வற்புறுத்தி கூப்பிடுகிறான். ராஜ்யத்தை ஆளுமாறு, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், என் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வற்புறுத்தி கூப்பிடுகிறான். வற்புறுத்தி கூப்பிட்டும் கூட ராமன் சத்தியத்திற்காக அவ்விடத்தில் வரமாட்டேன் என்ற உறுதிமொழியினை ஏற்கிறார். இங்கே பரதன் மீது ராமன் மட்டுமே சிறப்பான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். லக்ஷ்மணன் அவ்வாறு இல்லை. மாணவர்களே, லக்ஷ்மணன் பரதனை கண்டவுடனேயே மிகவும் கோபம் கொண்டு கோப ஆவேசத்துடன் விடுகிறார். இதனை கம்பநாடன் சில பாடல்களில் லக்ஷ்மணனை பற்றி கூறியிருக்கின்றார். அப்பொழுது பாதுகைகளை தருமாறும், பாதுகைகள் என்றால் ராமனறிந்த பாதனை, பாதுகைகளை தருமாறும், அந்த பாதுகைகளை வைத்து தான் அரசாட்சி செய்வதாகவும், அந்த பாதுகைகளே அரசாட்சி செய்யும், தான் அடியனாக ஏவல் புரிவேன் என்றும் கூறி பாதுகைகளை தலையில் சுமந்து அயோத்திக்கு வந்து மன்னராட்சி சிம்மாசனத்தில் பாதுகைகளை வைத்துவிட்டு ராமன் இவ்வாறு குடிலமைத்து துறவு வேடம் பூண்டு இருக்கிறாரோ, அதுபோலவே நாட்டினுள்ளே துறவு வேடம் பூண்டு ஒரு குடிசையில் பழங்களையும் இலைகளையும் காய்களையும் தின்று வாழ்ந்து வந்தவர்தான் பரதன். அவ்வாறு பரதன் வாழ்ந்து கொண்டிருக்க 14 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இப்பொழுது ராமன் வர வேண்டும். ராமன் 14 ஆண்டுகள் கழித்து வர வேண்டும். ராமன் வரவில்லை. ராமன் இன்னும் 14 ஆண்டுகள் கழித்து வரவில்லை. இதனை அறிந்த பரதன் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள நினைக்கிறான். ஆம் மாணவர்களே, இப்படி இருந்துதான் இங்குதான் சத்துருக்கனை பற்றி ஒரே ஒரு பாடல் வருகிறது. சத்துருக்கன் என்பவன் யார் என்றால், சத்துருக்கன் என்ற பெயருக்கு அர்த்தம் பகைவர்களை அழிப்பவன். ஆனால் மாணவர்களே, சத்துருக்கன் பகைவர்களை அழிப்பதற்காக போரில் ஈடுபட்டதாக எந்த ஒரு தகவலுமே கம்பநாடன் எழுதவில்லை. அவர் போருக்கு சென்றாரா என்பது கூட நமக்கு தெரியவில்லை. ஆனால் பகைவர்களை அழிப்பவன் எப்படி? இதற்கு இலக்கியக்காரர்கள் ஒரு விமர்சனம் சொல்கிறார்கள் மாணவர்களே. அதாவது, ராமாயணத்தில் ராமன் மீது பித்தாக இருப்பவர்கள் நிறைய. அதாவது எல்லாருமே ராமன் மீது பித்தாக இருப்பார்கள். ஆனால் ராமன் மீது இருக்கும் பித்து, பைத்தியம், அவரது அன்பு எல்லாவற்றையும் சத்ருக்கணன் பரதன் மீது வைக்கிறார். பரதன் தான் அவருக்கு எல்லாம் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறார். ஆம் மாணவர்களே, பரதனுக்கு சிறப்பான ஒரு தம்பியாக இருப்பவர் யார் என்றால் சத்ருக்கணன். ராமனுக்கு லக்ஷ்மணன் போன்று பரதனுக்கு சத்ருக்கணன். ஆம் மாணவர்களே, இப்போது ஒரு பாட்டுடையான் என்ற பாடத்தை பார்க்கலாம். கம்பனுடைய பெருங்காப்பியத்தில் அளவால் பெருமை பெற்றவர்களும் இயல்பால் பெருமை பெற்றவர்களும் பலர் உள்ளனர். ஆம், பாடல்களின் அளவில் பெருமை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், பாத்திரங்களின் இயல்பில் பெருமை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ராமனையே தலைவனாக கொண்டது காப்பியம். நான் கூறினேன் அல்லவா மாணவர்களே, கம்பராமாயணம் ராமாயணம் என்பதே ராமனின் கதை என்றுதான் பொருள். ராமனை விட அதிக பாடல்களை பெற்று விளங்குபவர் யார் என்றால் அரக்கன் கோமான். அரக்கர் கோமான் யார்? ராவணன். உங்களுக்கெல்லாம் தெரியும், பத்து தலையுடைய ராவணன் என்று சொல்லுவார்கள். பத்து தலையுடைய ராவணனைத்தான் அரக்கர் கோமான் என்று கூறுகிறார். அதிகமான பாடல்களை பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஒரு பாத்திரத்தை அதிக சிறப்புடையது என்று கூறுவதற்கு இல்லை. ஆம் மாணவர்களே, ராவணன் அதிகமான பாடல்களை பெற்றிருக்கின்றார்தான். ஆனால் அவர் பாத்திரத்தில் சிறப்பு உள்ளதா? அவர் சிறப்பானவரா, பெருமை பெற்றவரா என்று கூறினால் அது இல்லை என்றுதான் கூற முடியும். இன்னும் சில பாத்திரங்கள் அதிகமான பாடல்களை பெற்றிருக்கவில்லையானாலும் கம்பநாடனுடைய முழு பருவிற்கும் பாத்திரமாக நிற்கின்றார்களாம். ஆம், அதிலே நிறைய பாத்திரங்கள் இருக்கின்றன. ஹனுமன், பரதன் போன்றவர்கள் இலக்கிய உலகிலேயே தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே படைக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆம், இந்த உலகத்தின் எடுத்துக்காட்டுகளாக இருக்க வேண்டும், இவர்களை போல் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக கம்பநாடன் படைத்த இரண்டு பிறவிகள் தான் ராமனும் பரதனும் அனுமனும். அதிகமான பாடல்களை பெற்றுள்ளவன் அரக்கன் கோமான் என்றால் இதற்கு நேர்முரணாக ஒரே ஒரு பாடலை பெற்றவர் நமது கடைசி மைந்தன், தசரதனுடைய கடைசி மைந்தன் சத்ருக்கணன். பல சமயங்களில் தசரதன் தான் பெற்ற பிள்ளைகள் நால்வர் என்ற எண்ணத்தையே இல்லாமல் செய்து விடுகிறார் போலும். தனக்கு சத்ருக்கணன் என்ற ஒரு பிள்ளை இருக்கின்றதா என்பதையே அவர் மறந்துவிட்டார் போலும். தசரதன் முதல் காலம், அதாவது அவர் சிறுவர் முதல் ராமன் காடாலு செல்லும் வரையும் ராமன் மீது பேரன்பு பெற்ற பேரன்பு மிக்கவராக இருந்தார். ராமன் 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 என்றே இருந்தார். பின்பு இறுதி காலத்தில் தசரதன் மனம் முழுவதும் நிறைந்திருந்தவர் யார் என்றால் நமது பரதன். ஆனால் மாணவர்களே, இவர்கள் இருவருக்குமே சில வேறுபாடுகள் இருக்கிறது. ராமன் தசரதன் மனதில் இருக்கும் போது அவர் மனம் ஆனந்த கடலில் மூழ்கியது. பரதன் அவரது தசரத மனதில் இருக்கும் போது வெறுப்பு, கோபம், வெட்கம் என்பன இடம்பெறுகிறது. ஆனால் பரதன் எந்த தவறுமே அறியாதவர். ஆம் மாணவர்களே, பார்ப்போம். மாணவர்களே, கைகேயின் கணவன் உங்களுக்கு தெரியும். மாணவர்களே, தசரதன் இரண்டு புதல்வர்கள் அதாவது ராமனும் பரதனும் இப்படி இருக்க, மூன்றாவது புதல்வனாகிய லக்குமணன் ராமனுக்கு நிழல் போன்றே கடைசி வரை இருக்கிறார். அவர் இப்படி இருந்ததனால்தான் போலும் கற்போர் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்றார். ராமனுடன் காட்டிற்கே செல்கிறான் லக்குமணன். அவர் லக்குமணன் காட்டிற்கு செல்லும் போது அவன் தம்பி என்ற நிலையில் இல்லாமல் அடியவன் என்ற நிலையில் ஏவல் புரிபவனாக காணப்படுகிறார். அடியவனைப் போல ஏவல் செய்பவனாக இருந்தாலும் கூட பல சமயங்களில் அவனுடைய கோபம் கட்டுக்கடங்காத நிலையில் செல்லவே நம்மை வியப்பில் ஆழ்த்து விடுகிறார். நான் கூறினேன் மாணவர்களே உங்களுக்கு, பரதனை கண்டவுடன் அவரது வெறுப்பும் கோபமும் அதிக அளவில் காணப்பட்டது. கட்டுக்கடங்காத ஒரு காளையாக காணப்பட்டார். ராமன் கூறுகின்றபடி உலகம் ஏழினோடு ஏழையும் கலக்குவன். ஏழு உலகம் என்று கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஏழு உலகத்தையுமே கலக்கக்கூடியவன் யார் என்றால் நமது பரத லக்குமணன் என்று கூறுகிறார்கள் மாணவர்கள். இந்த மைந்தனையும் மறத்தல் இயலாது, அதாவது லக்குமணனையும் மறக்க இயலாது. மூன்று மைந்தர்கள் நம்மிடையே உழன்று நம் கவனம் முழுவதையும் எடுத்துக் கொள்வதால் நான்காவது மைந்தனை பற்றி நாம் கவலை கொள்வது இல்லை. ஆம், நான்காவவன் யார்? சத்ருக்கணன். இந்த பாடத்தை படிக்கும் போதுதான் நமக்கே தெரிகின்றது, ராமாயணத்தில் சத்ருக்கன் என்ற கதாபாத்திரம் ஒன்றே இருக்கின்றது என்று. இல்லையென்றால் நான்கு பிள்ளைகளில் ஒருவன் சத்ருக்கணன் என்று மட்டும்தான் தெரியுமே தவிர, சத்ருக்கனின் சிறப்போ அவனது வீரமோ அவனது பெருமையோ நமக்கு தெரிவதற்கில்லை மாணவர்களே. நான்காவது மைந்தனை பற்றி தசரதனும் கவலைப்படவில்லை, அதனால்தான் போலும் கம்பநாடனும் கவலைப்படவில்லை. 10,000 பாடல்கள் பாடிய கம்பநாடன் நான்காவது தம்பிக்கு ஒரே பாடல் மட்டுமே தந்துள்ளார். ஒருவேளை 10,000 ஒருவனாக நான்காவது தம்பி கருத வேண்டும் என்று கவிஞன் எண்ணினார் போலும். 10,000 ஒருவன் நாம் பார்த்திருக்கிறோம், 1,000 ஒருவன், 100 ஒருவன் என்று. 10,000 ஒருவன் என்று கருதினார் போலும் கம்பநாடன் இந்த சத்ருக்கனை. காப்பியமே முடிகின்ற தருணம், மூச்சு படலம், நான்காவது தம்பியின் உண்மையுள்ளத்தை காண்கிறோம். ஆம் மாணவர்களே, காப்பியமே முடிகின்ற தருணத்தில் மீட்சி படலத்தில் நான்காவது தம்பி, நான்காமவன் யார்? சத்ருக்கணன். சத்ருக்கனின் உண்மையுள்ளத்தை காண்கிறோமாம். ராமன் சொன்ன நாட்கள் முடிந்துவிட்டன. இது சந்தர்ப்பம் மாணவர்களே, இதனை சத்ருக்கனின் பாடலிடம் பெறும் சந்தர்ப்பமாக பார்த்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ராமன் சொன்ன நாட்கள் முடிந்துவிட்டன. கணித புலவர்கள் கூட ஆண் தொகைக்கு இன்று அவதி, அதாவது இன்றே அவன் வர வேண்டிய நாள். யார்? ராமன் வர வேண்டிய நாள் என்று கூறிவிட்டார்கள். இந்நிலையில் வாய்மை காக்கின்ற பரதன் நினைத்து இருந்து நெடும் துயர் மூழ்கிலேன், மனத்து மாசு என் உயிரோடும் வாங்குவேன் என்று முடிவுக்கு வந்தான். ராமனை நினைத்து இருந்து இருந்து பெரும் துயர்கடலில் மூழ்கிவிட்டேன். மனதில் குற்றம் ஏற்பட நான் இந்த உயிரை போதே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான். நாலாவது தம்பியை அழைத்து வருமாறு ஏவுகின்றான் ஏவலாளர்களே. நான்காவது தம்பி யார் மாணவர்களே? சத்ருக்கன். ஆம், பரதன் சத்ருக்கனை அழைக்கின்றார். கண்ணீர் ஆறாக பெருக பரதன் நிற்கின்ற கோலம். பரதன் கண்ணீர் ஆறாக பெருக நிற்கின்றாராம். பக்கத்தில் சென்று தொழுது நின்றான் மூவர்க்கும் பின் உள்ளவனாகிய நாலாம் அவன். பக்கத்தில் சென்று தொழுது நிற்கின்றான் மூவருக்கும் பின் பிறந்தவன் நாலாம் அவன் நம் சத்ருக்கனன். உடனே தன்னுடைய மார்போடு சேர்த்து இறுக தழுவிக்கொண்டான் பரதன். தன் மார்போடு சேர்த்து இறுக தழுவிக்கொள்கிறார் நமது பரதன். எதற்காக தன்னை அழைத்தான் அண்ணன் என்பதை அறியாமல் தவித்துக் கொண்டு நிற்கின்ற தம்பியிடம் அறத்தின் ஆணிவேராகிய பரதன் பேசத் தொடங்குகிறான். இங்கே பரதனின் சிறப்பையும் நமது அசஞ்ஞா கூறுகிறார். மாணவர்களே, முதலில் பார்த்தோம் வாய்மை காக்கின்ற பரதன், அவரது சிறப்பு அது. இப்பொழுது பார்க்கின்றோம் அறத்தின் ஆணிவேராகிய பரதன் பேசத் தொடங்குகிறாராம். ஐயா, வேண்டுவது உண்டு அவ்வரம் தரப்பற்று. ஐயா, வேண்டுவது உண்டு அவ்வரம் தரப்பற்று என்கிறார் பரதன். அதாவது, உன்னிடம் ஒரு வரம் வேண்டி நிற்கின்றேன், அதனை தந்தே ஆக வேண்டும். தா என்று கேட்கவும் இல்லை, தருவாயா என்று வினவவும் இல்லை, தந்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று கூறி, அது என்ன வரம் என்று தம்பி கேட்கும் முன்னரே தானே சொல்ல தொடங்குகிறார். தம்பியை இந்த இடத்தில் மாணவர்களே பேசவே விடவில்லை நம் பரதன். பேசினால் தன் நினைவு எப்படி இல்லாமல் போய்விடுமோ என்று பயந்து விட்டார் போலும். பரதன் கேட்கிறார், அவ்வரம் எது என்றால், சொன்ன நாளில் ராகவன் தோன்றிடன். சொன்ன நாளில் ராகவன் தோன்றிடன். ராகவன் என்பது இங்கே ராமன். மாணவர்கள், அப்ப சொன்ன நாட்களில் ராமன் தோன்றவில்லை, வரவில்லை. காலம் முடிவடைந்து விட்டது, 14 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது, ஆனால் இன்னும் ராமன் வரவில்லை என்று நம் பரதன் அங்கலாய்க்கிறார். மின்னு தீயிடை யானினி வேளுவன், மன்னன் ஆதி என் சொல்லை மராதி என்றானாம். அதாவது, ராகவன் சொன்ன நாளில் வரவில்லை, அதலால் நான் நெருப்பில் வீழ்ந்து உயிரை விடப் போகிறேன். பாருங்கள் மாணவர்களே, அண்ணனுக்காக தம்பி செய்யும் பெரிய காரியத்தை, அண்ணன் மீது தம்பி வைத்துள்ள பெரிய பாசத்தை. ஆம், ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை மாணவர்களே. ராமன் காடாள சென்றதற்காக லக்குமணன் சென்றதும் அண்ணன் பாசம்தான். இங்கே ராமன் வரவில்லை என்பதற்காக உயிரை விட நினைக்கும் பரதனின் நினைவும் அண்ணன் பாசம்தான். அப்படியிருக்க சத்ருக்கணன் மட்டும் அண்ணன் பாசத்தில் தொற்று போவாரா என்ன மாணவர்களே? பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ராகவன் சொன்ன நாளில் வரவில்லை, யான் நெருப்பில் வீழ்ந்து உயிரை விட போகிறேன், அதனால் மன்னன் இல்லாமல் நாடு இருக்க கூடாது, நாட்டை பற்றியும் கவலை. பரதனுக்கு மன்னன் இல்லாமல் நாடு இருத்தல் கூடாது, ஏனென்றால் தந்தை இப்போது உயிரோடு இல்லை. தாய் மூவர், அயோத்தி என்பது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு அரசன் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்ற வினாவிற்கு, மன்னன் இல்லாமல் இந்த நாடு இருக்க கூடாது, அதலால் நீ மன்னனாக ஆவாயாக. இது கட்டளையாகத்தான் தெரிகிறது மாணவர்களே. அன்பாக கேட்கவில்லை, கட்டளையிடுகிறார் பாருங்கள். ஆனால் தசரதர் புத்திரர் யாருமே ஒருவர் கூறினார் என்பதற்காக தம் கடமையை விட்டுக் கொடுப்பதற்கில்லை. ஆம் மாணவர்களே, ராமன் பரதன் கூறியதற்காக காட்டை விட்டு வரவில்லை, ராமன் கூறியதற்காக லக்குமணன் அவரை விட்டு செல்லவில்லை. இப்படி இருக்க சத்ருக்கணன் மட்டும் ஒருவர் கூறிய பரதன் கூறியதற்காக தனது முடிவை மாற்றிக்கொள்வாரா என்ன பார்க்கலாம் மாணவர்களே. இதை நன்றாக அறிந்த பரதன் இத்தோடு நிறுத்தி விடாமல், சத்துருக்கன் ஒரு நாளும் இதற்கு உடன்பட மாட்டான் என்பதை உணர்ந்து ஓர் அறக்கட்டளையிடுகிறான். கட்டளை என்பதே நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஏவல். இதில் அறக்கட்டளையிடுகிறான், தர்மத்தின் வழி இதனை நீ செய்தேயாக வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். தான் மன்னன் என்ற முறையிலும் அண்ணன் என்ற முறையிலும் சொல்லுகின்றவற்றை இளையவனும் குடிமக்களுள் ஒருவனுமாகிய சத்துருக்கணன் தட்டக்கூடாது என்பதை நிரூபிப்பது போல. ராமன் இல்லாத விடத்து அந்த இடத்தில் யார் என்றால் பரதன் தானே. பரதன் தான் அண்ணன் என்ற முறையில் முதலாவதாகவும், பின்பு இந்த நாட்டின் அரசன் என்ற முறையில் இரண்டாவதாகவும் கட்டளையிடுகிறார் மாணவர்களே. என் சொல்லை மறுக்கக்கூடா என ஆணையிடுகிறார். என் சொல்லை மறுக்கக்கூடா, என் சொல்லை தட்டக்கூடாது, நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கூறுகிறார் மாணவர்களே. என்றாலும் என்ன, இதை கேட்டான் நான்காவது தம்பி. ஆம், இப்பொழுது முதல் நாம் பார்க்க இருப்பது சத்துருக்கனின் சிறப்பு. சத்துருக்கன் என்பவன் ஒரு பாடலில் இடம்பெற்றாலும் அவரது சிறப்பினை அவ்வளவு அழகாக கம்பநாடன் கூறியிருக்கிறார் மாணவர்களே. நான்காவது தம்பி காதுகளை பொத்திக் கொண்டான். முதலில் கேட்ட உடனேயே தனது இரு காதுகளையும் பொத்திக் கொள்கிறார். விஷத்தை உண்டவனை போல கண்ணும் மனமும் நடுங்கின. விஷத்தை உண்டால் எப்பொழுது எப்படி உடம்பும் மனமும் நடுங்குமோ அதுபோல ராமனது சொற்களை பரதனது சொற்களை கேட்டவுடனேயே விஷத்தை உண்டவனை போல கண்ணும் மனமும் நடுங்குகிறதாம் நம் சத்துருக்கனுக்கு. விம்மி விம்மி அழுகிறாராம். ஆனால் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு சில வினாடி நேரம்தான் நின்றதாக தெரிகிறது. இவற்றை எல்லாவற்றையும் வென்றுவிட்டு கோபம் என்ற உணர்ச்சி எல்லையை மீறி கிளம்புகிறது. ஆம், சத்துருக்கனுக்கு கோபம் எல்லை மீறுகிறது. அதனை கூற வந்த கவிஞன் கொழுந்துவிட்டு நிமிர்கின்ற கோபத்தான், கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயை போன்ற கோபத்தினை உடையவன் யார் மாணவர்களே? நமது சத்துருக்கன். கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயை கோபத்தான் என்று கூறுகிறார். எனவே தன்னை மீறி வருகின்ற சினத்தால் ஆட்கொள்ளப்பட்ட இளையவன், இங்கே இளையவன் சத்துருக்கணன், தன்னை மீறி சினம், தன் கோபம் என்பது கட்டுப்படுத்தக்கூடியது, கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் நம் சத்துருக்கனுக்கு ஏற்படுகிறது. கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவனாக இருக்கின்றான் நம் சத்துருக்கணன். அழுந்து துன்பத்தினாய் நான் உனக்கு என் பிழைத்து உளேன். துன்பத்தில் ஆழ்ந்தவனே, நான் உனக்கு என்ன தவறு செய்தேன், என்ன பிழை செய்தேன் என்று கேட்கிறார். முதலில் அவர் கேட்டதே இப்படிதான் மாணவர்களே. அழுந்து துன்பத்தினாய் நான் உனக்கு என் பிழைத்து உளேன், என்ன பிழை தவறு செய்தேன், நான் உனக்கு என்ன பிழை செய்தேன் என்று கேட்கிறார். இந்த கோப உணர்ச்சி ஓரளவு அதிக நேரம் இருந்தது. கோப உணர்ச்சி அதிக நேரம், அந்த பரதன் கூறிய வார்த்தைகளை கேட்டவுடனேயே கோப உணர்ச்சி எல்லையும் இருக்கிறது, அந்த கோப உணர்ச்சி அதிக நேரம் இருக்கிறது. அதனோடு வெறுப்பு, நகை, அழுகை, இடிவரல், மறுக்கை, வியப்பு, மறுக்கை, அச்சம், பெருமிதம் ஆகிய எட்டு சுவைகளும் ஒன்றாக ஒருங்கே கலந்து வருகின்றது. ஒவ்வொருவரின் உணர்ச்சிகளை கூறவும் கம்பநாடன் ஒவ்வொரு பாடல்களை தந்திருக்கின்றார். ஆனால் மாணவர்களே, நமது சத்துருக்கனின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக அவர் கொடுக்கப்பட்டு அவர் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் காணப்படுகிறது மாணவர்கள். ஆம், கோப உணர்ச்சி நீண்ட நேரம் காணப்படுகிறது நமது சத்துருக்கனுக்கு. அதோடு வெறுப்பு, நகை, அழுகை, இடிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம் ஆகிய எட்டு சுவைகளும் இருக்கிறது. இங்கே இடிவரல் என்பது இழிவு, மறுக்கை என்பது வியப்பு. ஆம் மாணவர்களே, கோபத்தோடு வெறுப்படைகிறார், நகைக்கிறார், அழுகிறார், இழிவாக எண்ணுகிறார், வியப்பு கொள்கிறார், அச்சப்படுகிறார், தன்னை நினைத்து பெருமிதம் கொள்கிறார். இந்த எட்டு சுவைகளையும் ஒருங்கே காட்டியிருக்கிறார், ஒரே பாடலில் காட்டியிருக்கிறார் நமது கம்பநாடன். அந்த பாடலை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. கான் ஆழ நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன, ஆனாத உயிரை விட என்று அமைவானும் ஒரு தம்பி. அயலே நானாது யானாம் இவ் அரசாழ்வேன், என்னே இவ் அரசாட்சி இனிதே அம்மா. கான் ஆட நிடமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன, ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. அயலே நானாது யானாம் இவ் அரசு ஆழ்வியின், என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா என்று கூறுகிறார். ஆமானவர்கள், கான் என்பது காடு, நிலமகள் என்பது நிலம். கான் ஆள நிலமகளை கைவிட்டு போனவன் யார்? கான் காடை ஆள்வதற்காக நிலத்தை கை அரசாட்சியை கைவிட்டு போனவன் யார்? ராமன். போனவனை காத்து பின்பு போனவன் யார்? அவனுக்கு பின்னே சென்றவன் யார்? லக்குமணன். போனவன் தான் வரும் அவதி, போனவன் வரும் நாள் போயிற்று என்பதற்காக ஆனாது உயிரை விட சிறந்த உயிரை விட என்று அமைவானும் ஒரு தம்பி. ராமன் வரவில்லை என்பதற்காக தன்னை மாய்த்துக் கொள்ள எண்ணியவர் யார்? பரதர். ஆம் மாணவர்களே, அப்படி இவர்களெல்லாம் ஒரு புறம் நிற்க, நானே இந்த அரசை ஆழ்வேன், நல்ல அரசாட்சி, நல்ல அரசாட்சி என்று இந்த அரசாட்சியை நான் ஆள வேண்டுமா என்று கேட்கின்றார் நமது சித்திருக்கன். பொருளை பார்க்கலாம் மாணவர்களே. காட்டை ஆள்வதற்காக அரச பாரத்தை கைவிட்டு சென்றவனாகிய ராமனை காப்பதற்காக ஒரு தம்பி பின்னே போய்விட்டான். காட்டை ஆள்வதற்காக நாட்டை விட்டு சென்றவன் ராமன், ராமனை பாதுகாப்பதற்காக பின்னே சென்றவன் லக்குமணன். அப்படி போனவன் வரவேண்டிய நாள் கடந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு மிகச்சிறந்த உயிரை விட முடிவு செய்து விட்டான் மற்றொரு தம்பி. போனவன் வரவில்லை, வரவில்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று முடிவெடுத்து நிற்பவர் யார் என்றால் பரதன். நாட்டை விட்டு காட்டையாள சென்றவன் ராமன், ராமனின் பின்னே சென்றவன் லக்குமணன், லக்குமணனும் ராமனும் வரவில்லை என்பதற்காக தன் உயிரை மாய்த்துக் கொள்ள இருப்பவர் பரதன். இப்படி இவர்களெல்லாம் ஒரு புறம் இருக்க, சிறிதும் வெட்கமில்லாது நானாது, நானாது என்றால் சிறிதும் வெட்கமில்லாது, நான் இந்த அரசாட்சியை ஆள வேண்டுமா? எவ்வளவு இனிய அரசாட்சி இது! வியப்பு, இழிவு எல்லாம் வெளிப்படுகிறது மாணவர்களே. எவ்வளவு இனிய அரசாட்சி இது! என்னை ஆளச் சொல்கிற அரசாட்சி மிகவும் இனிய அரசாட்சி என்று பெருமிதத்தோடும் வெறுப்போடும் சொல்லுகிறார் மாணவர்களே. நான்காவது தம்பியின் மனநிலை முழுவதையும் இந்த ஒரே பாடல் காட்டி நிற்கிறது. பரதன் கூறிய இந்த செய்தியை நினைக்கவும் முடியாமல் அஞ்சுகிறான் சத்ருக்கன். மனதால் கூட இந்நிகழ்வை எண்ணி பார்க்க அவனுக்கு இயலவில்லை, சத்ருக்கனனுக்கு இயலவில்லை. மனதில் கூட இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெற வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர் தான் நமது சத்ருக்கனாக காணப்படுகிறார் மாணவர்களே. அந்த அச்சத்தின் பின்னே இத்தகைய ஒரு பைத்தியக்காரத்தனம் நடைபெறுமா என்ற மருட்கை. மருட்கை என்பது வியப்பு மாணவர்கள். இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமும் நடைபெறுமா என்று வியப்படைகிறார். இந்த அரசாட்சியின் நிலையை நினைக்கும் பொழுது எள்ளல் நகை தோன்றுகிறது மாணவர்களே. ஆம், தசரதன் ஆண்ட இந்த அரசாட்சி ராமனால வேண்டும், ராமனாலவில்லை, பரதன் ஆள வேண்டும், பரதனும் ஆளவில்லை. பாதுகைகளை வைத்துக் கொண்டு அடியனாக இவள் புரிகிறார். தனக்கு முன்னுள்ள அண்ணனான லக்குமணனும் ஆளவில்லை, நான் ஏன் ஆள வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி என்ற எள்ளல்லடுகிறது மாணவர்களே. தன் மனநிலை தெரியாமல் பேசிய பரதன் உரைகளை கேட்டு கோபம் ஒரு புறம், என் மனதில் உள்ளவை என்ன என்பதை அறியாத பரதனின் உரைகளை கேட்ட சத்ருகணனுக்கு கோபம் எழுகிறது மாணவர்களே. இவ்வளவு தவறாக தன்னை நினைத்து விட்டானே என்று எண்ணும் போது அழுகை வருகிறது. யாருமே ஆசைப்படாத அரசாட்சிக்கு நான் ஆசைப்படுவேனா? இந்த அரசாட்சியை நான் ஏற்றுக்கொள்வேனா? இந்த அரசாட்சி எனக்கு தேவையானதா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது, நீ இந்த அரசாட்சி ஆள் என்று பரதன் கட்டளையிடுகிறான். தனது மனநிலையை பற்றி அவ்வளவு தவறாக எண்ணிவிட்டானே என்று பரதன் எண்ணிவிட்டானே என்று மனதில் அழுகை ஏற்படுகிறது மாணவர்களே. தான் ராமன் தம்பி அல்லையோ என்று நினைக்கும் பொழுது இடிவரல், இடிவரல் என்பது இழிவு, உருங்கே தோன்றுகிறது. ஆம் மாணவர்களே, காட்டையாள சென்றவனுக்கு துணையாக சென்றவன் ஒரு தம்பி, ராமன் வரும் வரை உயிரை பிடித்துக் கொண்டு அரசாட்சியை ஏற்காமல் அவனுக்கு அரசாட்சியை வழங்குவதற்காக பார்த்து கொண்டிருப்பவன் ஒரு தம்பி. இப்படி இருவரும் இருக்க தான் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்வாரா? நான் அப்பொழுது ராமனின் தம்பி இல்லையா? ராமனின் தம்பி என்றால் நான் அரசாட்சிக்கு ஆசைப்படுவேனா என்ற இழிவரல் ஏற்படுகிறது. தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிற, இழிவுபடுத்திக் கொள்கிற நிலை சத்ருகணனுக்கு ஏற்படுகிறது. ஆம் மாணவர்கள், இந்த ஒரு பாடலிலேயே இத்தனையும் காட்டிவிடுகிறார் நமது கம்பநாடன். மீண்டும் பார்க்கலாம் மாணவர்களே. இந்த பரதன் கூறிய வார்த்தைகளை மனதில் கூட நினைக்கவும் முடியாமல் முதலில் அச்சப்படுகிறார். பின்பு இப்படி ஒரு பைத்தியக்காரம் நடைபெறுமா என்று நினைத்தவுடன் மருட்கை வியப்பு ஏற்படுகிறது அவருக்கு. அரசாட்சியின் நிலையை நினைக்கும் பொழுது எள்ளல் ஏற்படுகிறது. இனிதே அம்மா, பார்த்தீர்களா மாணவர்களை, நினைக்கும் பொழுது எள்ளல் ஏற்படுகிறது. தன் மனநிலை தெரியாமல் பேசிய பரதன் உரைகளை கேட்டு கோபம் ஏற்படுகிறது. இவ்வளவு தவறாக என்னை நினைத்து விட்டானே என்று நினைக்கும் பொழுது அழுகையும், தான் ராமன் தம்பி இல்லையோ என்று நினைக்கும் பொழுது இழிவரலும் ஒருங்கே தோன்றுகிறது மாணவர்களே. ஆம், ஒரு பாடலிலேயே தனது அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி விடுகிறார் நமது சத்ருகணன். இதனை சிறப்பாக நமது அசஞ்ஞா கூறுகிறார் மாணவர்களே. பாருங்கள், பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். அதாவது சில சொற்களிலேயே புரிந்து கொள்ளாதவர்கள் பல சொற்களை பாராட்டிக் கொண்டிருப்பார்களாம் என்றும், சொல்லுக சொல்லில் பயனுடைய என்றும், பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் திறன் இன்மை அறிந்து சொல்க என்றும் எழுந்த பொதுமறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கின்றவர் யார் என்றால் நமது சத்ருகணன். ஒரு சொல் சொன்னால் போதும், நமது ரஜினி சொல்லுவார், நான் ஒரு தடவை கூறினால் நூறு தடவை கூறியது போல் என்பது போல நமது சத்ருகணனும் அப்படியே ஒரு பாடலில் மட்டுமே தன்னை நிரூபித்திருக்கின்றார் மாணவர்களே. இதை பொதுமறையே எடுத்து காட்டுகிறது. பொதுமறை என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருக்குறள். திருக்குறளின் பல அடிகளே கூறுகின்றது, பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்றும், சொல்லுக சொல்லில் பயனுடைய பிரிதோர் அச்சொல்லை வெல்லும் திறன் இன்மை அறிந்து என்றும் கூறுகின்ற புதுமறைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் யார் என்றால் நமது சத்துருக்கணன். இவர் உருள் பெரும் தேருக்கு அச்சாணியாய் விளங்குகிறான். மாணவர்களே, தேர் சில்லுகள் அச்சாணி இல்லாமல் நிலை பெறாது. அதுபோல ராமன் காப்பியத்தில் இந்த சத்துருக்கணின் இந்த ஒரு பாடலடி இல்லாமல் இந்த காப்பியம் சிறப்பு பெற்றிருக்குமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஒரு பாட்டு உடையவர் யார்? சத்துருக்கணன். எனவே ஏனைய பாத்திரங்களின் பல்வேறு உணர்ச்சி நிலைகளை பற்பல சந்தர்ப்பங்களில் பற்பல பாடல்களின் மூலம் கவிஞர் நமக்கு அறிவிக்கின்றார். நான் கூறினேன் மாணவர்களே, பல பாத்திரங்கள் இருக்கின்றன. பாத்திரங்கள் யாரென்று கூற வேண்டும் என்றால் தசரதன், கைகேயி, சுமித்திரை, கோசலை, ஜடாயு, அனுமன், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கும்பகர்ணன், சோற்பனகை, இப்படி பல பேர் இருக்கின்றார்கள் மாணவர்களே. அப்படி பல பேரின் உணர்ச்சிகளையும் வெளியிடுவதற்காக இவர் பல்வேறு பாடல்களை எழுதியுள்ளார். ஆனால் நாலாவது தம்பியை பற்றி முழுவதும் அறிந்து கொள்ளுமாறு நாளே வரிகளில் கூறியுள்ளார் கம்பநாடன். நான்காவது தம்பியின் சிறப்பினை நான்கே வரிகளில் கூறிவிட்டார். இங்கே நான்காவது தம்பி யார் மாணவர்களே? நமது சத்துருக்கன். நாளே வரிகளில் கூறிவிட்டாராம், சிறந்த கலைஞன் மிக சிறிய அளவிலும் கூட மிக பெரிய படைப்பை படைத்து காட்டும் வல்லவனாக காணப்படுகிறான் என்பதற்கு இது ஒரு சான்று. கம்பன் கவி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட கம்பன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பை தந்திருக்கிறார் என்பதற்கு இந்த சத்துருக்கனின் ஒரு பாடல் மட்டுமே சான்றாக இருக்கின்றது. மாணவர்களே, கம்பநாடன் தனது அத்தனை 10,000 பாடல்களிலும் கூட ஒரே ஒரு பாடலில் தனது சத்துருக்கணனை பற்றி கூறியிருக்கின்றார். மாணவர்களே, சத்துருக்கணன் எவ்வளவு பெரிய சிறப்பினை உடையவன் என்பதை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் ஒரே ஒரு பாடலின் மூலம் காட்டும் திறன் தனது கம்பநாடனுக்கு மட்டுமே இருக்கின்றது. கம்பநாடன் என்பவர் கம்பன். இவர் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். குலோத்துங்க சோழனின் ஆணைப்படியே இவர் இந்த கம்பராமாயணத்தை எழுதினார். ஆம் மாணவர்களே, ஒரு சிறந்த கலைஞன் மிக சிறிய அளவிலும் கூட மிக பெரிய படைப்பை படைத்து காட்டும் வல்லவனாக காணப்படுகிறான். மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மாணவர்களே, சுருக்கமாக இதனை பார்த்து விட்டு வரலாம். கம்பரால் எழுதப்பட்ட கம்பராமாயணமானது 10,000 பாடல்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இதில் அதிகமான பாடல்களை கொண்டவர்கள் எல்லாம் சிறப்பானவர்களாகவோ சில பாடல்களை கொண்டவர்களை எல்லாம் சிறப்பில்லாதவர்களாகவோ கருத முடியாது. இதற்கு எடுத்துக்காட்டாக தசரதனின் நான்காம் புதல்வனாகிய சத்துருக்கணனை குறிப்பிடலாம். மாணவர்களே, கம்பர் எழுதிய பாடல்களில் சத்துருக்கணன் ஒரு பாடலில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளார். ராமன் 14 வருடங்கள் முடிந்து நாடாள இன்னும் வராத நிலையில் பரதன் நெருப்பில் வீழ்ந்து உயிரை விட துணிகிறான். அதற்காக இந்த நாட்டை இளையவனான சத்துருக்கணனை ஏற்றுக்கொள்ளும்படி கூறுகிறார். நாம் வேண்டும் வரம் ஒன்று தரப்பற்று. அப்போது சத்துருக்கணன் மனத்தெளிவோடு ஏற்க மறுக்கிறான். அதனை கான் ஆள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன்தான் வரும் அவதி போயிற்று என்ன, ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நானாது யானாமி வரசாழ்வேன் என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா என்ற பாடலின் மூலமாக காட்டுகிறார். இந்த பாடலில் கோபம், வெறுப்பு, நகை, அழுகை, அருவறுப்பு, வியப்பு, அச்சம், பெருமிதம் என்னும் 8 சுவைகளும் ததும்ப கூறியுள்ளார் மாணவர்களே. இதனூடாக சத்துருக்கணனின் உள் உணர்வையும் கம்பரின் கவி புலமையையும் வெளிப்படுத்தி நிற்கிறது. ஆம் மாணவர்களே, கம்பர் எவ்வளவு சிறப்பான ஒரு கவிஞர், அதிலும் அவரால் படைக்கப்பட்ட சத்துருக்கணன் எவ்வளவு சிறப்பானவர் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மாணவர்களே. ஆம், அரும்பதங்களை பார்த்துவிட்டு வரலாம். வாய்மை, உண்மை, இழிவரல், அருவறுப்பு அல்லது இழிவு, மறுக்கை, வியப்பு, எள்ளல், இகழ்ச்சி, பொதுமறை, திருக்குறள், அச்சாணி, கடையாணி, துளையமாடுதல், உள்நுழைந்து நீராடுதல், அவதி, துன்பம், காமுறுதல், விரும்புதல், உழன்று, துன்பப்பட்டு, ராவணன், அரக்கர் கோமான், ராகவன், ராமன். ஆம் மாணவர்களே, ஒரு பாட்டு உடையவன் நமது சத்துருக்கணன். இங்கே நாம் பார்த்த பாத்திரங்களாக நாம் காண இருப்பது மாணவர்களே, தசரதன், கைகேயி, பரதன், ராமன், லக்குமணன், சத்துருக்கணன். இவர்கள் அத்தனை பேரின் உணர்வுகளையும் இந்த கம்பன் கலை என்ற இலக்கியத்தில் ஒரு பாட்டுடையான் என்ற தொகுப்பு மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு காட்டுகிறது மாணவர்களே. நாம் இப்பொழுது இந்த பாடத்தில் உள்ள வினாக்களை பார்க்கலாம் மாணவர்களே. இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி அனுப்புங்கள். கம்பன் காப்பியத்தில் அதிக பாடலில் பாடப்பட்டவர் யார்? கம்பன் காப்பியத்தில் அதிக பாடலில் பாடப்பட்டவர் யார்? ஒரு பாடலில் பாடப்பட்டவர் யார்? ஐயர் வேண்டுவது உண்டு அவ்வரம் தரம் என்ற கூற்று யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? இரண்டாவது வினா மாணவர்களே, ஐயர் வேண்டுவது உண்டு அவ்வரம் தரப்பற்று என்ற கூற்று யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது? மூன்றாவது வினா மாணவர்களே, சத்ருக்கணனை நோக்கி என் சொல்லை மறுக்க கூடாது என பரதன் கூறியமைக்கான காரணமாக கட்டுரையாசிரியர் எதனை கூறுகின்றார்? சத்ருக்கணனை நோக்கி என் சொல்லை மறுக்க கூடாது என பரதன் கூறியமைக்கான காரணம் என்ன என்று கட்டுரையாசிரியர் பரதனின் ஆணையை கேட்ட சத்ருக்கணனின் நிலை கட்டுரையில் இவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. பரதன் கூறிய வார்த்தைகளை கேட்ட சத்ருக்கணனின் நிலை கட்டுரையில் எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது? ஐந்தாவது வினா மாணவர்களே, கட்டுரையின் மூலம் ஆசிரியர் எமக்கு எடுத்துரைக்கும் கருத்து யாது? இக்கட்டுரையின் மூலம் ஆசிரியர் எமக்கு எடுத்துரைக்கும் கருத்து யாது? ஆம் மாணவர்களே, வினாக்களும் இந்த பாடம் விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம் மாணவர்களே, மீண்டும் ஒரு தரம் மிகவும் சுருக்கமாகவும் இந்த ஒரு பாட்டுடையான் பாடத்தை பார்த்துவிட்டு வரலாம். கம்பன் எழுதிய கம்பராமாயணத்தில் பல பாடல்களை பெற்றவர்களும் உள்ளனர். சில பாடல்களை, ஒரே ஒரு பாடலை பெற்றவரும் உள்ளார்கள். பல பாடல்களை பெற்றவர்கள் எல்லாம் பெருமைக்குரியவர்களும் அல்ல, ஒரு பாடலில் பாடப்பெற்றவர்கள் எல்லாம் சிறப்பில்லாதவர்களும் அல்ல. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன், அவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவன் சத்ருக்கணன். பரதன், ராமன் வரும் காலம் முடிவடைந்து ராமன் வரவில்லை என்பதற்காக தன் உயிரை மாய்ப்பதற்கு முடிவெடுக்கிறார். அந்த உயிரை மாய்த்துக் கொள்ளும் முன்னம் தன் தம்பியான சத்ருக்கணனை அழைத்து, இந்த நாட்டை நீ ஆள வேண்டும், எனக்கு ஒரு வரம் வேண்டும், அந்த வரத்தை நீ தந்தையாக வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும், நான் உயிரை விட முடிவு செய்துள்ளேன் என்று கூறுகிறார். இதனை கேட்ட சத்ருக்கணன் தன் நிலையை அறிந்து வெட்கப்படுகிறார், கோபப்படுகிறார். அவர் வார்த்தைகளை கேட்ட உடனேயே காதுகளை பொத்துக் கொள்கிறார். விஷத்தை உண்டவர் போல அவரது கண்ணும் மனம் நடுங்குகிறது. பின்பு கோபம் என்ற உணர்ச்சி வெளியிடுகிறது. விம்மி விம்மி முதலில் அழுகிறார். பின்பு தன் நிலையை அறிந்து ஒரே பாடலில் தன்னை நிரூபிக்கிறார். கான் ஆள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. இவர் திருமறை கூறும், அதாவது பொதுமறை கூறும், திருக்குறள் கூறும் சொல்லுக சொல்லின் பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் திறனின்மை அறிந்து என்ற குறளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர் சித்திருக்கன். கம்பனின் சிறப்பை பார்க்கலாம் மாணவர்களே. கம்பன் ஒரே பாடலில் கூட தனது கவிச்சிறப்பினை வெளிப்படுத்துபவராக இருக்கிறார். ஆம் மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையில் குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே. மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து இந்த குருகுலம் நிகழ்ச்சியில் தமிழ் தரமட்டிற்கான தமிழ் பாட நிகழ்வினை நடத்துவேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பி ஜெகஜெயவதனி, எஸ்ரபி தமிழ் வித்யாலயம். நன்றி மாணவர்களே.